வணக்கம் அருள் எழிலன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து வருகிறார். பல வதந்திகள் ஊகங்கள் வெளிவந்து கொண்டுள்ளன. ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் உண்மையான செய்தி என்ன, அங்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லுங்களேன்.
கடந்த 22ஆம் தேதி இரவு இந்திய நேரப்படி 11:30 அளவில் இவருக்கு வந்து உடல் நலம் முடியாமல் அவர் போயஸ் கார்னில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவமனை நிர்வாகமும் சரி, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் நார்மலாக இருக்கிறார் என்றுதான் சொன்னார்கள். 22ஆம் தேதி 11:30 மணிக்கு அவர் அனுமதிக்கப்பட்டார். 23ஆம் தேதி, அது உடனே பரவலாக பிரச்சனைகள் உருவான பிறகு, 23ஆம் தேதி அப்பல்லோ நிர்வாகம் முதல் முதலாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. 4 வரிதான் இருந்தது. அதில் அவர்கள், முதல்வர் வழக்கமாக உண்ணும் உணவுகளை உண்கிறார் என்று சொன்னார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், முதல்வருக்கு வழக்கமாக அரசியல் தலைவர்கள் ஏதோ மருத்துவ பரிசோதனை சின்ன சின்ன விஷயங்களுக்காக செல்வார்கள், அது போன்ற ஏதோ ஒரு பிரச்சனை என்றுதான் அனைவருமே நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்ட போது அவர் மிக மிக உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறார் என்பது அப்பல்லோ நிர்வாகம் இப்போது வெளியிடும் அறிக்கைகளில் இருந்து தெரிகிறது. அதாவது அவர் கிட்டத்தட்ட சுயநினைவின்றிதான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது அப்பல்லோ மருத்துவமனை இப்போது வெளியிடுகிற அறிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. அதுதான்
இப்போது உடல்நிலை எப்படி இருப்பதாக சொல்கின்றார்கள்.
இப்போது உடல்நிலை வந்து, ஆரம்பத்தில் வந்து முதல்வர் வந்து நார்மலான உணவுகளை உண்ணுகிறார் என்று சொன்னவர்கள் இப்போது வந்து அவருடைய உடல்நிலையில் வந்து முன்னேற்றம் காணப்படுவதாக அப்பல்லோ நிர்வாகம் கூறுகிறது. இடையில் லண்டனில் இருந்து மருத்துவர் ரிச்சர்ட் பேல் அவர்களை அழைத்து வந்து முதல்வருக்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள். ரிச்சர்ட் பேல் யார் என்று நம்ம கூகுள்ல போய் ஆய்வு செய்தால், கூகுள் அல்லது இணைய வெளியில் அவரை பத்தின பிரத்யேகமான தகவல்கள் எதுவும் அதிகமாக இல்லை. ஆனால் அவர் உலக புகழ் பெற்ற ஒரு மருத்துவர். குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இளவரசர்கள், மிக உலகத்தின் மிக முக்கியமான பிரபலங்கள் பலருக்கும் அவர் வந்து சிகிச்சை அளித்திருக்கிறார். அவர் என்ன மாதிரி சிகிச்சைகளை அளிக்கிறார் என்றால், ICU இன்டென்சிவ் கேர் என்று சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை நிபுணர் அவர். அவசர சிகிச்சை அளித்து உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நபரை அந்த ஆபத்தான காலகட்டத்தில் இருந்து மீட்டு வரக்கூடிய மருத்துவர் என்றுதான் அவரை வந்து இணையவெளிகளில் பரவலாக குறிப்பிட்டிருக்கு. அப்படி என்றால் அவரை அழைத்து வந்து நமது முதல்வருக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறார்கள் என்றால், அது என்ன காரணத்திற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும்.
தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல், குறிப்பாக அடுத்த வாரம் நடைபெறுவதாக இருந்த உள்ளாட்சி தேர்தலை சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளதே, இது எப்படி பார்க்கப்படுகிறது?
உள்ளாட்சி தேர்தலை ரத்து என்று சொல்வது சரியா என்று தெரியவில்லை. உள்ளாட்சி தேர்தலை வெளியிட்ட தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பாணையை நீதிமன்றம் வந்து ரத்து செய்துள்ளது. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட முறை வந்து ரொம்ப தவறான ஒரு முறை. அது கடந்த 25ஆம் தேதி, அதாவது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 25ஆம் தேதி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அதாவது மாலை நேரத்தில் தேர்தலை அறிவிக்கிறார்கள். மாலை நேரத்தில் தேர்தலை அறிவித்தவர்கள் மறுநாள் காலை வேட்புமனு தாக்கல் என்று அறிவிக்கிறார்கள். இது அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அனைத்து தலைவர்களாலும் கடுமையாக கண்டனத்துக்குள்ளானது. ஏனென்றால் எல்லோருக்குமே தெரிகிற ஒரு விஷயம், இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளான நிலையில்தான் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவர் தொடர்ந்த வழக்குதான் இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பில் இடஒதுக்கீடு, அதாவது பழங்குடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை, இந்த அறிவிப்பானை ஆளும் கட்சிக்கு சாதகமாக உள்ளது என்று 2வது மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதுதான் உயர்நீதிமன்றம் இப்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மறுபடியும் இவர்கள் தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த நடைமுறைகள், இடஒதுக்கீடு நடைமுறைகளை சரி செய்து முறையாக அந்த தேர்தல் அறிவிப்பாணையை வெளியிட வேண்டும். ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், இதை முடிவுகளை எடுப்பது யார்? தேர்தலை என்று நடத்தலாம், இந்த விஷயங்களை எப்படி பன்னீர்செல்வம் முடிவெடுப்பாரா, அல்லது சசிகலா முடிவெடுப்பாரா, அல்லது யார் எடுப்பார்கள்? தமிழக அரசில் இந்த நீதிமன்றம் இன்னொரு வழக்கில் இந்த கேள்வியை மிக முக்கியமாக கேட்டிருக்கிறது. நேற்று தமிழக அரசில் முடிவெடுக்கும் அதிகாரம் இப்போது யாரிடம் இருக்கிறது என்று நேற்று கேட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு கேள்வி. ஆக அரசு நிர்வாகம் ஒரு ஸ்தம்பிக்கும் ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது.
காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தளவிற்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு எதிராக நடந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு பதிலாக மேற்பார்வை குழுவை அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதே பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு தமிழகத்திற்கு சாதகமாக இல்லை என்பதால் தான் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் கருத்து என்ன?
காவிரி உரிமை என்பது தமிழகத்துடைய நீர் உரிமையின் ஒரு நீண்டகால போராட்டம். இந்த நீண்டகால போராட்டம் பல பல கட்டமாக தமிழ்நாடு போராடி சட்ட ரீதியாக தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டி வைத்திருந்தது. அதாவது தமிழகத்தின் நீராதார உரிமைக்கு சட்ட ரீதியான அந்தஸ்து கிடைத்திருந்தது. 2007 காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பானை ஒரு மிகப்பெரிய வெற்றி, தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்போது திமுக அரசாங்கம் ஆட்சி செய்தது. பின்னர் அதிமுக முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு மிக சிறப்பாக செயல்பட்டு 2013 அந்த காவிரி இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட செய்தார். இது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. இப்போ இறுதி தீர்ப்பு வந்தாச்சு, அரசிதழில் வெளியிட்டாச்சு. ஆனா தண்ணி எப்போ வரும், தண்ணி எப்படி வரும்? அரசாணையில இருக்கு, அரசிதழில இருக்கு, எல்லாம் சரிதான். தண்ணியை யார் விடுவது, தண்ணீரை விட சொல்வது யார்? இந்த நீதிமன்ற உத்தரவுகளையும் இந்த அரசாணைகளையும் நிறைவேற்றப்படக்கூடிய சிஸ்டம் என்ன இருக்கு, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு என்று வரும்போது அந்த தீர்ப்பு தான் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. ஒரு முறை அல்ல, 2 சொன்னது. இதில் பாஜக அது அவர்களுடைய விளையாட்டு தான் வந்து நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விளையாட்டு. கர்நாடகாவில் ஆளும் கட்சி காங்கிரஸ் கட்சி, அங்கே சித்தராமையா முதல்வராக இருக்கிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த மறுநாளே அவர் தண்ணீரை திறந்து விட்டு விட்டார். கூடுதலோ குறைவோ தண்ணீரை திறந்து விட்டார். ஆனால் முதல் முதலாக பெங்களூர், மாண்டியா, மைசூர், இன்னும் சில இடங்களில் போராட்டங்களை முதல் முதலாக துவங்கியவர்கள் பாஜகவினர். இதுல எப்படி அரசியல் விளையாடுகிறார்கள் பாருங்கள். அதாவது ஒரு கட்சி பாஜக தேசிய கட்சி, அது அங்கு ஆட்சி செய்கிறது. மத்தியில் அவர்களுடைய பிரதமர் இருக்கிறார். மாநிலத்தில் வந்து அது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது. அவர்கள் இங்கே ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அந்த நெருக்கடியை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக அந்த மத்திய அரசு அதை பயன்படுத்திக் கொள்கிறது. இதுதான் இதுல உள்ள நுட்பம். கர்நாடகாவில் எப்படியாவது காங்கிரஸை கவிழ்த்து விட்டு பாஜக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதற்காகத்தான் இப்போது இந்த மேலாண்மை வாரியத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சட்ட ரீதியாக ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார்கள். மேலாண்மை வாரியம் என்கிற அளவுக்கு முன்னேறிய நாம் இப்போது மறுபடியும் மேற்பார்வை குழு என்கிற அளவுக்கு இறங்கிவிட்டோம். இறங்கிவிட்டோம் என்று சொல்வதை விட உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து தமிழகத்தின் உரிமையை இறக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு காவிரி விவகாரத்தில்.
மிக்க நன்றி அருள் எழிலன் அவர்களே.
நன்றி.